ஞானிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி யோசுவா 14:12. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தான். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன மலை நாட்டை எனக்கு தாரும் என்று சொல்லி இங்கு யோசுவாவின் இடத்துல அங்கு காலே அவர் தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறதை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கலாம். நீங்க என்னாகவும் 14 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு இந்த இதனுடைய சம்பவத்தை அங்கு எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்கலாம். இது நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. இந்த எண்ணாகமத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே அவன் பிரவேசிக்கும் என்பதாக 12 வேவு பார்க்கிறவர்களை அவர் அந்த ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒரு ஆளாக எடுத்து அவர்களை அந்த இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்காக அவர் அனுப்புகிறார். அப்படி அவர் 12 வேவுக்காரர்களை ஸ்பைஸ் அவர் அனுப்பும் பொழுது அவர்கள் அந்த தேசத்தை எங்கும் 40 அவர்கள் சுற்றி பார்த்து அந்த தேசத்தினுடைய மக்களை அவர்கள் பார்க்கிறார்கள், அங்குள்ள கட்டணங்களை அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படி அவர்கள் வந்து அந்த 12 பேரும் அங்கு மோசே கிட்டையும் மோசையோடு கூட இருந்த மற்ற ஜனங்கள் இஸ்ரவேல் மக்களிடத்திலையும் அவர்கள் தங்களுடைய ரிப்போர்ட்டை அவர்கள் அந்த எண்ணாகமம் 14 அதிகாரத்தில் அவர்கள் சப்மிஷன் பண்ணுகிறத நம்ம பார்க்கலாம். அப்பொழுது 10 தவறான செய்தியை அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்த்துக்கலாம். ஆனால் யோசுவாவும் காலேபும் அவர்கள் நல்ல செய்தியை அவர்கள் சொன்னார்கள். அப்படி அவர்கள் கர்த்தருடைய உள்ளத்தில் உள்ள அந்த நல்ல செய்தி அவர்கள் சொன்னது நிமித்தம் தேவனுடைய உள்ளம் சந்தோஷப்பட்டது. அதனால இந்த 10 நிமித்தம் இந்த 10 சொன்ன அந்த வார்த்தைகள் இஸ்ரவேல் மக்களுடைய எல்லாருடைய இருதயங்களிலும் போனதுனால அந்த இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனதை நாம் அந்த வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். அப்படி பின்வாங்கி போனதுனால தேவனுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கிற காரியத்தை நாம் அந்த எண்ணாகமம் 14 அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். அப்படி அவர்கள் முறுமுறுத்ததினால் தேவ கோபம் அவர்கள் மீது இறங்கினதை நாம் அந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் அவர் காலேபையும் யோசுவாவையும் பார்த்து சொல்லுகிறார், இவர்கள் இருவரை தவிர யாரும் அந்த தேசத்திற்கு இந்த 10 ஸ்பைஸும் சரி அதுபோல உங்களுடைய ஜெனரேஷன்ல உள்ள மற்ற இஸ்ரவேலர்களும் அந்த தேசத்திற்கு போக முடியாது என்று சொல்லி அவர் அங்கு வாக்கு கொடுக்கிறத அவர் கோபத்தோடு சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கலாம். அப்ப தேவன் சொன்னார், இந்த 40 இவர்கள் சுற்றி பார்த்தார்கள் எல்லாம் அந்த 40 தகுந்த விதமாக இஸ்ரவேலர்கள் 40 என்ன பண்ணுவாங்க, வனாந்தரத்தில் அலைந்து திரிவார்கள். அது வரைக்கும் அந்த 40 இவன் இந்த இஸ்ரவேலர்களால எகிப்துக்குள்ள இந்த இஸ்ரவேலர்களால இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரிக்க முடியாதபடி அவர்கள் வனாந்தரத்தில் இந்த 40 அவர்கள் சுற்றி திரிவார்கள் என்று சொல்லி சொன்னார். இப்ப இந்த யோசுவா 14 அதிகாரத்திற்கு நீங்கள் வரும் பொழுது அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிக்க கேட்ட 1 பாடத்தில் நான் வாசிக்க கேட்டதுபடி அங்கு இப்பொழுது இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேலினுடைய அருகிலே வந்து இப்பொழுது சுதந்திரிக்கக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு நாட்களில் கர்த்த இந்த காலே யோசுவாவின் இடத்திலே அவர் போய் அவர் சொல்லுகிறார், யோசுவா தான் அந்த லீடர், அந்த தேசத்தை மக்களை நடத்தி வந்த அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு லீடர். அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அதிகாரியின் இடத்திலே காலே போய் சொல்றார், யோசுவாவை பார்த்து தேவன் உண்மையும் என்னையும் பார்த்து அவர் சொன்ன வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, அதனால் இந்த மலை தேசத்தை எனக்கு தாரும். தேவன் காலேபை பார்த்து சொன்னார், காலேப் அந்த தேசத்திலே அவன் கால் மிதித்து இருக்கிறான், காலேப் அந்த தேசத்திலே அவன் கால் மிதித்து அவன் என்னுடைய இருதயத்திலே உள்ளதை அவன் இந்த இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே சொன்னதினால் அவன் கால் மிதித்த அந்த தேசத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவர் தேவன் அந்த சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை காலேப் அவன் நினைத்து அங்கு யோசுவாவின் இடத்திலே அவர் போய் சொல்லுகிறார், மலை தேசத்தை எனக்கு தார். யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீரும் நானும் இந்த மலை தேசத்துல தான் நாம் கால் மிதித்தோம், இந்த மலை தேசத்தை எனக்கு தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து தேவன் உங்களையும் என்னையும் இந்த தேசத்திற்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார், வேலைக்காய் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம அடிமைகளாய் தேவன் கொண்டு வரல, நம்ம எல்லாரையும் என்ன பண்றார், நல்ல விசா கொடுத்து, நல்ல கிரீன் கார்டு கொடுத்து, சிட்டிசன்ஷிப் கொடுத்து, நல்ல வேலைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வாதமாய் கர்த்தர் இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். உங்களை இந்த சிக்காகோ பட்டணத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார், கால் மிதிக்க வைத்திருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் நீங்க என்ன சொல்லி ஜோ பண்ணணும், கால் மிதித்த பட்டணத்தை என்ன பண்ணணும், எனக்கு தாரும் தாரும் தாரும். இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லிக்கொண்டு, நான் ஒரு வீடு வாங்கினேன், அடுத்து இன்னொரு ரெண்டு வருஷம் ஆச்சு, ரெண்டு வீடு வாங்கினேன், மூணு வீடு வாங்கினேன், இதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அது அல்ல. இதை விட மேலான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் எபிரேயர் 11வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் ஒரு விசுவாச அதிகாரம். அந்த எபிரேயர் ஆக்கியோன் அந்த அதிகாரத்தை அவர் எழுதும் பொழுது ஆபிரகாம் எப்படி இருந்தார், அவர் செல்வ சீமானா அந்த பட்டணத்தில் அந்த ஈராக் தேசத்தில் அவர் நல்ல ஒரு லக்ஸூரியஸ் லைஃப், நல்ல ஒரு பங்களால அவர் வாழ்ந்து கொண்டு வந்தார். ஆனால் ஆபிரகாமை தேவன் அழைத்தார். தேவன் ஆபிரகாமை அழைத்து, ஆபிரகாமே நான் உன்னை காண்பிக்கிற தேசத்திற்கு போ, நான் இந்த தேசத்துல உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் பெருக செய்வேன் என்று சொல்லி ஆபிரகாம் தேவன் ஆபிரகாமை அழைத்து இந்த கல்தேயர் பட்டணத்திலிருந்து அவர் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே அவர் கொண்டு வந்து வைத்ததை நாம் ஆதியாகமத்தில் 12வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அப்படி ஆபிரகாம் அந்த கல்தேயர் பட்டணத்தில் அவன் நல்ல சம்பூரணமான ஆசீர்வாதத்தோட நல்ல ஒரு பங்களால வாழ்ந்து கொண்டு வந்தான். அவனை அழைத்து தேவன் அந்த இஸ்ரவேல் தேசத்துல அவர் எப்படி இருந்தாரா, அவர் கூடாரங்களிலே குடியிருந்தார், கூடாரங்களிலே குடியிருந்தார். அந்த கூடாரங்களிலே குடியிருந்த அந்த ஆபிரகாம் அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, நீங்க எபிரேயர் 11:4-5 அந்த வசனங்களை வாசித்து பார்த்தா அங்க ஆபிரகாமனுடைய ஒரு எதிர்பார்ப்பு, நான் கையில்லாத வேலைகளை தேவன் கட்டி இருக்கிறார், கையில்லாத ஒரு பெரிய அரண்மனையை தேவன் இந்த வானங்களிலே எனக்கு கட்டி இருக்கிறார், அந்த வானாதி வானங்களிலே தேவன் கட்டின அந்த அரண்மனையிலே நான் ஒரு நாள் போய் தங்குவேன், அந்த ஆசீர்வாதமான பட்டணத்துல நான் தேவனோடு கூட அந்த பரம கானான்ல நான் அவரோடு கூட நான் தங்குவேன், இங்கு எனக்கு அரண்மனை வேண்டாம், ஆனா நான் அங்கு அரண்மனையில தேவனோடு கூட நான் உலாவுவேன் என்று சொல்லி ஆபிரகாம் ஒரு விசுவாச அறிக்கையிட்டத நாம் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இந்த பட்டணத்திலே உங்களை வைத்திருக்கிறார், இந்த பட்டணத்தை சுதந்திரிப்பதற்காக உங்களை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலை இந்த மத்தியான நேரத்தில் உங்களை ஞாபகப்படுத்துகிறார். என்னுடைய உள்ளத்துல நான் கர்த்தரிடத்துல ஆண்டவரே இந்த சிக்காகோ பட்டணத்துல என்ன வர்சனத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நான் என்னுடைய உள்ளத்துல நினைத்த பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தினார். மலை தாஸ் தேசத்தை தாரும் என்று சொல்லி எப்படி காலே ஜபித்தாரோ அது போல சிக்காகோல வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த சிக்காகோவை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க அவர்களை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே அவர் அந்த பாரத்தை அவர் வைத்தார். அவர் கொடுத்த அந்த பாரத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த தேசத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த மலை தேசம் எப்படிப்பட்ட தேசம்? மலை தேசம் எப்படிப்பட்ட தேசம்? நீங்க வாசிக்கலாம் என்னாகுமோ 13:27 சொல்லுகிறது, இந்த மலை தேசம் அந்த கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 14:7 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அது மகா நல்ல தேசம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாலும் தேனும் ஓடுகிற அந்த மகா ஆசீர்வாதமான ஒரு தேசம். அதோடு கூட மட்டுமல்லாமல் ஆதியாகமம் 13:17 முற்பிதாவாகிய ஆபிரகாம், இந்த இஸ்ரவேலர்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அந்த கானான் தேசம். அது வாக்குத்தத்தம் ஆபிரகாமை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார். ஆதியாகமம் 13:17 நீ இந்த தேசத்துல சுத்தி திரி, இதனுடைய நீளம் எம்மட்டோ அம்மட்டும் நான் உனக்கு என்ன பண்றேன், தருகிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கலாம். அப்ப ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின அந்த தேசம், அந்த தேசம், இந்த தேசம் இன்னும் எப்படிப்பட்ட தேசம் நீங்க தொடர்ந்து நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது என்ன ஆகுமோ, 14:14 உங்களுடைய வேதாகமத்தை நீங்க திருப்புங்க. என்னாகுமோ 14:31-33 யாராவது வாசிக்கலாம். என்னாகுமோ 14:31-33 கொள்ளையாவார்கள் விழும். என்னாகும் 14:31 ஆமா, இந்த தேசம், இந்த தேசத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களா அங்கு, பெரிய பெரிய அரக்கர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். என்னாகும் சாரி 13:31 அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். முதலாவது அந்த தேசத்துல இருக்கிறவங்க எப்படியா, நம்மை பார்க்கிலும் பலவான்கள். அடுத்து வாசிங்க, குடிகளை பட்சிக்கிற தேசம். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? குடிகளை அழிக்கிற தேசம், பட்சிக்கிற தேசம். அந்த தேசத்தின் மக்கள் எப்படி மிகவும் பெரியவர்கள், ராட்சசர்கள் இருந்தாங்க அந்த தேசத்துல. எங்களுடைய பார்வைக்கு நாங்க எப்படி இருந்தோம், வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அவர்களுடைய பார்வைக்கும் நாங்க எப்படி இருந்தோம், வெட்டுக்கிளிகள் போல இருந்தோம். கலங்க செய்தார்கள். இப்ப இந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், மகா ஆசீர்வாதமான தேசம், அது நல்ல தேசம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதே தேசம் எப்படிப்பட்ட ஒரு தேசமா, அங்க யார் இருந்தார்கள், பலவான்கள் இருந்தாங்க. இப்ப அமெரிக்க தேசத்தை நீங்க பாருங்க, அமெரிக்க தேசம் அநேகர் சொல்லுவாங்க, அது ஸ்பெஷலா நம்ம இந்தியன் சொல்றது, இது எப்படிப்பட்ட தேசம் சொல்லுங்க. நம்ம நம்ம எங்க போனா நம்ம சொல்றது தானே இல்லையா, இது வந்து கானான் தேசம் மாதிரி பிரதர். எப்படி அன்னைக்கு இஸ்ரவேல்கள் கானான் கத்தர் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுத்தாரோ, அது போல இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் சொன்னீங்களா சொல்லியா? நிறைய நானே கேட்டிருக்கிறேன், நானும் இங்கே தான் இருக்கிறேன். அதனால நம்ம இந்தியன்ஸ் சொல்றத நம்ம கேட்டிருக்கிறோம். நல்ல ஒரு தேசம், ஆசீர்வாதமான தேசம். நம்ம இந்தியாவில் போனோம்னா எங்கே போனாலும் கியூ. ஒரு சின்ன ரேஷன் கார்டு வாங்கணும்னா அதுக்கு ஒரு நாளில் கியூவில் நிற்கணும். எங்கே போனாலும் என்னது புழுதி குப்பை ஒரே சத்தம் இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? சொன்னோமா சொல்லலையா? ஆ சொல்கிறோம் இல்லை சொன்னோம். இந்த தேசம் ஆசீர்வாதமான பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசம். நல்ல தேசமா இல்லையா சொல்லுங்க? நல்ல தேசம், இது ஆசீர்வாதமான தேசம். எப்படி தேவன் கானான் தேசத்தை ஆசீர்வதித்தாரோ பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் இந்த தேசம். இந்த தேசம், இந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இது மகா ஆசீர்வாதமான ஒரு தேசம். ஒரு தேசம், என்னுடைய நண்பர் ஒருக்கு அவர் சொன்னார், அவர் மெக்சிகோவுக்கு இங்கிருந்து டிரைவ் பண்ணிட்டு போகும்போது மெக்சிகோ அமெரிக்கா பார்டரை தாண்டி மெக்சிகோவில் போனா அவங்க ஒரே ட்ரையாக இருந்துச்சான். அவர் சொன்னார், நான் ஒரு பார்டர் தான் தாண்டி போனேன், கொஞ்ச தூரம் தானா, இந்த தேசம் எப்படி இருந்துச்சு, இங்கே ஆசீர்வாதமாக இருந்துச்சு, ஆனால் அந்த தேசம் எப்படி இருக்கு, பக்கத்தில் தான் இருக்கு, அதே கான்டினென்ட் தான், ஆனால் என்ன இருக்கு அங்கே ஒரே ட்ரை அப்படின்னு சொல்லி அவரே சொன்னார். அப்ப இந்த தேசம் மகா ஆசீர்வாதமான தேசம், ஆசீர்வாதமான தேசம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நம்மளை ஆசீர்வாதமான தேசத்துல வச்சிருக்காரா இல்லையா? வச்சிருக்காரா இல்லையா? கொண்டு வந்திருக்கிறார். ஆமே. அப்ப தொடர்ந்து நம்ம வாசிப்போம் இன்னும் இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம். அந்த வேதம் சொல்லுகிறது அது ஜனங்களை பட்சிக்கிற தேசம், பணங்களை பட்சிக்கிற தேசம். நீங்க பாருங்க, பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க, பிள்ளைகள் படிக்க போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா, என்னுடைய பையன் 11th கிரேட், 10th ஹை ஸ்கூல், சில டைம்ல அவனை பிக்கப் பண்றதுக்கு இல்ல டிராப் பண்றதுக்கு போன அந்த ஸ்கூலை பார்த்தா, ஸ்கூல்ல நடக்கிற காரியங்களை அந்த பிள்ளைகள் பார்க்கறத பார்த்தா நமக்கே பயமா இருக்கும். பயமா, இப்படி எல்லாம் நடக்குதா? நான் வந்து என்னுடைய சொந்த ஊர் நாசர், என்னுடைய ஊரில் நான் படிக்கிற காலத்தில், காலேஜ் படிக்கிற வரையும் எங்கள் ஊரில் அங்கிள் இருக்கிறாங்க, அங்கிளுக்கெல்லாம் தெரியும். அப்போ எங்கள் ஊரில் ஒரு ஒரு கிளாஸில் படிக்கிற ஒரு பொண்ணாக இருக்கலாம், அல்லனா நம்முடைய தெருவில் இருக்கிற ஒரு பொண்ணாக இருக்கலாம், நம்மளால் என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது. பேசவே அப்படி தானே அங்கிள், பேசவே யாராவது அங்க எங்க தெருதானே இவங்க அப்படின்னு பேசிட்டா போதும், யாராவது ஒருத்தர் டேய் அங்க என்னடா பேசுற அப்படின்னு சொல்ற ஒரு தேசம். ஆனா இங்க பார்த்தா இதற்கு மாறாக நடக்கிற ஒரு தேசம். பாவஜி பெரிய நம்ம தேசத்துல பெரியவங்க எல்லாம் பார்க்கிற காரியங்கள், சின்ன பிள்ளைங்க கையில என்னது வச்சிருக்காங்க, செல்போனை வச்சுக்கிட்டு அங்க எல்லா கையில தான் இருக்கிறது, கையில் இருக்கிறது. ஒரு சமயம் ஒரு சகோதரி சொன்னாங்க, அவனுடைய மகா அந்த ஐபேட்ல திடீரென்று, அவ ஏதோ வேற ஒரு சைட் பார்த்திருக்கா, திடீரென்று ஒரு ஒரு சைட் வந்து காணக்கூடாத அசிங்கமான காரியங்கள் அந்த ஐபேட்ல வந்ததை அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த பொண்ணு இதை பார்த்த அந்த பொண்ணு தொடர்ந்து அதை பார்த்து பார்த்து அதற்கு என்ன ஆயிட்டா, அடிக்ட் ஆயிட்டா. அந்த குழந்தை என்ன குழந்தை, 4th படிக்கிற குழந்தை, அது ஃபோனிகேஷனை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு காரியம். பாருங்க, இந்த வாழ்கிற இந்த தேசம் ஆசீர்வாதமான தேசம், நல்ல தேசம், ஆனால் இது குடிகளை பட்சிக்கிற தேசம். பாவ சாபங்களை பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வருகிற தேசம் இந்த தேசம். இந்த தேசம் அடுத்து நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அங்கு இருக்கிற ஜனங்கள் பெரியவர்களா இருந்தாங்க, ராட்சசர்களா இருந்தாங்க. அவங்கள நாங்க பார்த்தோம், அவங்கள நாங்க பார்க்கும்போது அவங்க பார்வைக்கு நாங்க எப்படி இருந்தோம், நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். எங்க பார்வைக்கு அவங்கள பார்த்தா அவங்க பெரிய ஆட்கள், நாங்கள் வெட்டுக்கிளி, அவங்க பார்வையிலே நாங்கள் எப்படி தான் இருந்தோம், அப்படி தான் இருந்தோம். அவங்க எங்களை பார்த்து இவெல்லாம் ஒருத்தனா, இவெல்லாம் ஒருத்தனா. இப்போ அமெரிக்க மக்களை பாருங்க, அவங்க நம்மளை அப்படி நினைக்கிறாங்களா இல்லையா? நம்ம தான் பெருசாக நம்ம நினச்சிக்கிறோம். இங்கேருந்து அதுவும் ஸ்பெஷலாக அமெரிக்காவிலேருந்து இந்தியா போனவுடனே நம்ம ஆக்டிவிட்டியே ஏதோ பரலோகத்திலிருந்து நம்ம இறங்கி போன மாதிரி நம்ம ஆக்டிவிட்டியை நம்ம பார்க்கறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த அமெரிக்கனை பாருங்க, அவன் வந்து நானும் இங்கே தான் ஒர்க் பண்ணேன், அதனால் அவங்க பேசுகிறத நம்ம கேட்குறோம். நம்ம பிள்ளைங்க காலேஜில் படிக்கும் போது இவங்க சொல்லுவாங்க, இவன் அமெரிக்கன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நம்ம பிள்ளைங்க. அல்லனா நம்ம சிட்டிசன் வாங்கினவங்க நாங்கள் அமெரிக்கன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அமெரிக்கன் நம்மளை பார்த்து சொல்கிறான், என்ன சொல்கிறான், இவன் ஏசியன் அப்படிங்கிறான் இல்லையா? அவனும் நம்மளை என்ன பண்ணுற, இவெல்லாம் வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அது ஒரு பக்கம். அடுத்து இந்த தேசம் பெரிய பெரிய ராட்சசர்களால் நிறைந்த ஒரு தேசம், அதோடு கூட இல்லாமல் அரணிப்பான ஒரு தேசம், ஒரு பட்டணம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பட்டணத்தில் நீங்க அநேக ஊழியர்களை நீங்க பார்த்தீங்கன்னா சரி, போதர்களை பார்த்தீங்கன்னா சரி, மிஷினரி ஆர்கனைசேஷனை பார்த்தீங்களா சரி, ஸ்பெஷலாக அமெரிக்கன் சர்ச்சஸை நீங்கள் பார்த்தீங்கனாலும் சரி, அவங்க மிஷன் பண்ணுற மெயினான ஏரியா இந்த ஏரியா தான், அமெரிக்கன் சர்ச்சஸ். அவங்க எங்கே இந்தியாவில் ஊழியம் செய்கிறாங்க, இல்லைன்னா ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்கிறாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பட்டணத்தில் சைனாவில் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் இங்கே உள்ளதால் என்ன பண்ண முடியல, அவங்களால கொண்டு வர முடியல இல்லையா? நீங்கள் ஊழியத்தில் இருக்கும்போதும் நீங்கள் சரி, நீங்கள் யார்த்தையாவது நீங்கள் ஊழியத்தில் இல்லைன்னா உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்ககிட்டையும் சரி, நீங்கள் யார்த்தையாவது ஏசு கிறிஸ்துவ சொன்னீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய உள்ளம் கல்லான ஒரு உள்ளமாக இருக்கிறத நம்ம வேலை ஸ்தலங்களில் இந்தியன்ஸ் மக்கள் மத்தியில் பார்க்கலாம் இல்லையா? இந்தியாவில் இருந்து இங்கே வந்திருக்கிறவங்க அங்கே இந்தியாவில் இருக்கும்போது அவன் டெம்பிளுக்கே போக மாட்டான், ஆனால் இங்கே வந்து என்னது பக்தி பரவசமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்? இந்த தேசத்தினுடைய அதிபதி பிசாசு அவர்களை என்ன பண்ணியிருக்கிறான், கட்டி வைத்திருக்கிறான், கட்டி வைத்திருக்கிறான். நம்முடைய இந்தியாவில் ஐடல் வந்து எங்க தான் இருக்கு, ஐடல் எங்க இருக்கு, வெளியே வச்சிருக்கிறாங்க இல்லையா? வெளியே வச்சு ஐடலை ஒர்ஷிப் பண்றதுக்கு போறாங்க. ஆனா இந்த தேசத்தில் ஐடல் எங்க இருக்கு, எங்க உள்ள இருக்கு. அப்ப உள்ள இருக்கிறதுனால இந்த உள்ள என்ன பண்ண மாட்டேங்குது, வார்த்தை போக மாட்டேங்குது, வார்த்தை போக மாட்டேங்குது. அப்ப இந்த வார்த்தை, இந்த ராட்சஸ், அந்த பிசாசு இவர்களை கட்டி வைத்திருக்கிறான், பாவத்திலையும் சாபத்திலையும் இவர்களை கட்டி வைத்திருக்கிறான். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அங்கே நீங்க யார்த்தையாவது நீங்க பேசி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஐ நோ இல்லையா, ஐ நோ திஸ், நான் வந்து யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஏதாவது சொன்னா ஏதாவது அவனுக்கே தெரியாது, ஏதாவது நம்மகிட்ட வந்து சொல்லு கேட்பாங்க, கேட்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இதெல்லாம் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வரும்போது அவன் வந்து என்ன சொல்லுவான், ஐ நோ, ஐ நோ, நான் என்னது எனக்கு தெரியும் அப்படின்னு. அவனுக்கு தெரிஞ்சா ஏன் அவன் நம்மகிட்ட ஏன் கேட்கணும் இல்லையா? அவன் அவ்வளோ நேரம் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான், கேட்டு எல்லாத்தையும் முடிச்ச உடனே என்ன சொல்றான், ஐநோ, நம்மளும் அப்படிதானே சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த பிசாசு உள்ள வந்து கர்த்தருடைய வார்த்தை பிரவேசிக்க விடாமல் கட்டி வைத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம், பார்க்கலாம். அப்ப இந்த இந்த ராட்சசர்கள் வாழ்கிற இந்த பட்டணத்தை, இந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், அழைத்திருக்கிற. இட்ஸ் அ வெரி பிக் டாஸ்க், ஈஸியானது கிடையாது, ஈஸியானது கிடையாது. ஒருவேளை அந்த நாட்களில் நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்பதாக நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய தேசத்தில், நாம் வாழ்ந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான லண்டன் மிஷினரிஸ் வந்து ஊழியம் செய்தார்கள். அப்போ அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது அண்ணன் மூன்று காரியங்களை குறித்து சொல்லுவாங்க. ஒன்று என்ன சொல்லுவாங்க, சோ சீக் சால்வேஷன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோப் நல்லா இருப்பா. அவங்க பாவம் அந்த நாட்கள் அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, உடல் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்கள நல்லா அவங்கள கேர் பண்ணி அவங்களுக்கு நல்லா என்ன பண்ணுவாங்க, நல்ல சோப்பு போட்டு அவங்கள நல்லா கேர் பண்ணி அவங்களுக்கு நல்ல எல்லாம் சீப்பெல்லாம் நல்லா அழகாக அவங்கள பண்ணி. மூன்றாவது தான் என்னது, சால்வேஷன். சால்வேஷன் இங்க பாருங்க, இங்க அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. சோப்பு கிடையாது, இப்போ சோப்பு இருக்கு, சீப்பு இருக்கு. அப்ப நம்ம போய் சொன்னா எல்லாம் என்கிட்ட இருக்குப்பா, எனக்கு சால்வேஷன் என்ன இல்லை, தேவையில்லை. இங்க இருக்கிற அநேக இந்திய தேசத்துல ஒருவேளை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருந்தவர்கள் கூட இங்கு வந்து ஆவியில அப்படி மங்கி 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 போய் அணைந்து போன நிலையில அநேகர் இந்த தேசத்துல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவன் இந்த பட்டணத்தை சுதந்திரிப்பதற்காய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் நாம் மாறுவதற்காய் கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் நம்மை ஞாபகப்படுத்துகிறார். நான் என்னுடைய பாயிண்ட்டுக்கே வரல, சரியா? நான்கு பாயிண்ட் வச்சிருக்கிறேன், நானே நாளை முடிக்க மாட்டேன். ஒரே ஒரு பாயிண்டோட நான் முடிச்சிடறேன், சரியா? இந்த பட்டணத்தை சுதந்திரிப்பதற்காக, இந்த பட்டணம் பிசாசின் அடியில் இருக்கிறது. பாவ சாபங்கள், தேவனுடைய கோபக்கினையை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறது. ஹோமோசெக்சுவல், இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறது. நீங்க ஆதியாகமம் ஆறாவது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு தேவன் அங்கு நோவாவையும் அவன் இருந்த நாட்களிலே இருந்த மக்களை எல்லாம் அழித்தார். அதற்கு காரணம் ஆதியாகமம் ஆறாவது அதிகாரத்தில் தேவனே சொல்லி இருக்கிறார், அங்கு மனு புத்திரரோடு தேவ புத்திரர்கள் தொடர்பு கொண்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அவர்கள் அப்படி செய்தார்கள் என்று சொல்லி நீங்க பார்த்தா, இங்கு தேவன் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கக்கூடாது என்பதற்காக பிசாசு இந்த ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் அவன் வஞ்சித்தான். அதன் பிறகு தேவன் வாக்கு கொடுத்தார், உன்னுடைய வித்துக்கும் ஸ்திரீனுடைய வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நீ அவருடைய குடிகால தீண்டுவா, அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்தார். அந்த வார்த்தை நிறைவேறக்கூடாது என்பதற்காக பிசாசு என்ன பண்ணான், பிசாசு டைரக்டா மனுஷனோட அங்க பெண்களோட அவன் தொடர்பு கொண்டு ராட்சசர்களை உருவாக்கினான் என்று சொல்லி ஆறாம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் நோவாவை பார்த்தார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நோவாவை பார்த்தார். நோவாவை பார்த்து இனி இந்த மக்களுக்கெல்லாம் முடிவை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேவனுடைய கோபாக்கினையை அந்த மக்கள் மீது வரச்செய்து எல்லாரையும் அழித்தார். நோவாவனுடைய குடும்பத்தை தவிர யூதா நிருபத்தில் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, யூதா நிருபத்தில் அங்கு யூதாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், தேவன் பாவம் செய்த தூதர்களை எங்க கட்டி வைத்திருக்கிறாராம், அங்கு நரகத்தில் என்ன பண்ணியிருக்கிறார், சங்கிலிகளால் அவர் கட்டி வைத்திருக்கிறார் பாவம் செய்த தூதர்கள். இந்த தூதர்கள் தான் நோவாவினுடைய நாட்களில் கிரியேட் செய்த அந்த ஆவிகள். அந்த ஆவிகளை தேவன் கட்டி வைத்திருக்கிறார். நீங்க நம்முடைய இந்தியாவில் ஹிந்து டெம்பிளுக்கு போனீங்கன்னா, ஹிந்து டெம்பிளில் ஒரு சில டெம்பிளில் நீங்கள் வச்சுருப்பாங்க லிங்கம் ஒன்று வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா லிங்கம், லிங்கம்னு சொல்கிறாங்கல்ல, அது எது? நீங்கள் அவங்க ஸ்டோரியை கேட்டிங்கன்னா, தேவ அவர்களுடைய வார்த்தையின்படி தூதர்களுடைய ஆன்ம உறுப்பை கடவுள் வெட் பண்ணிட்டாராம், அதோடைய காரியத்தை இங்க வச்சிருக்கிறாங்க, அதனுடைய நினைவான். இது வேதத்தினுடைய ஒரு பகுதியை அவங்க மாத்தி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க எழுதி வைத்திருக்கிறதுனால அந்த காரியத்தை அவங்க வைத்திருக்கிறாங்க. சரி, இப்ப தேவன் அந்த ஆவிய எங்க கட்டி வைத்திருக்கிறார்? பரலோகத்துல கட்டி வைத்திருக்கிறார். ஆனா இப்பொழுது பிசாசு தேவனுடைய கோபாக்கினை தேசங்களிலே வர வேண்டும் என்பதற்காக இந்த பொல்லாத சோதோம் குமராவின் பாவத்தை தேசங்களுக்குள்ள அவன் வைக்கிறத நாம் பார்க்கலாம். அப்ப இந்த பாவங்கள் தேசத்துல வரும் பொழுது தேவனுடைய கோபாக்கினை தேசங்கள் மீது வரும். தேவனுடைய கோபாக்கினை தேசங்கள் மீது வரும் பொழுது தேவனுடைய அவர் கேலண்டர்ல வச்சிருக்கிற ஜட்ஜ்மெண்ட் டைம், தேவன் இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பதாகவே அவர் இந்த உலகம் எப்ப ஆதாம் ஏவாள் எப்ப விழுவாங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எப்ப வரணும், இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறை எப்ப வரணும் அப்படி என்று சொல்லி இந்த உலகத்தை அவர் உருவாக்குவதற்கு முன்பதாகவே தேவன் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி எல்லாவற்றையும் அவருடைய திட்டத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் உலகங்கள் உண்டாவதற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள்ள நம்மை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தையின்படி இந்த காரியங்கள் நடக்கிறது. அப்ப தேவன் இயேசு கிறிஸ்து வந்தாச்சு, இனி அவர் வரக்கூடிய நாட்களுக்கு தேவன் ஒரு திட்டத்தை ஒரு தீர்மா ஒரு குறிப்பிட்ட நாளை வைத்திருக்கிறார். அந்த நாட்கள் யாருக்கும் தெரியாது, இயேசுவே சொல்லி இருக்கிறார். இயேசு சொன்னார், எனக்கு கூட தெரியாதுப்பா, பரலோகத்தில் உள்ள தூதர்களுக்கு கூட தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியும்? பிதா ஒருவருக்கு தவிர. அப்ப யாராவது இன்னைக்கு இயேசு இன்னைக்கு வராரு நாளைக்கு வராரு அப்படி வராருன்னு சொன்னீங்கன்னா அப்ப யாரு? ஒண்ணு அவர் கடவுளா இருக்கணும் இல்லையா, அவர் கடவுளா இருக்கணும், அது கிடையாது. அப்ப இது பிசாசினுடைய ஆவி, அந்த பிசாசினுடைய ஆவி. தேவன் இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஹானஸ்டி, இயேசு கிறிஸ்துவனுடைய ஹானஸ்டி என்ன தெரியுமா? அவரே சொல்றாரு, நான் வர்றது எனக்கு கூட தெரியாது. யாருக்கு தான் தெரியும்? பிதாவுக்கு தான் தெரியும், பிதாவுக்கு தான். அப்ப தேவன் வைத்திருக்கிற அந்த நாட்கள், அந்த நாட்கள் அவர் ஜட்ஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு நாட்கள் வைத்திருக்கிறார். அந்த நாட்கள்ல கரெக்டா அவர் வருவார். அப்ப அந்த நாட்களை எப்படியாவது முந்தணும் அப்படின்னு, அந்த நாட்கள் சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன செய்யறான்? தேவனை கோபமூட்டுகிற பாவங்கள், தேவனை வேதனை, தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட குயிக்கா கொண்டு வரக்கூடிய காரியங்களை தேசங்கள்ல அவன் செய்கிறான். அதுதான் இந்த காரியங்கள், சோதோம் குமாராவின் காரியங்கள். நீங்க புரிந்திருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் தேசங்களிலே நடக்கும் பொழுது தேவன் அதுக்குத்தான் தன்னுடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கக்கூடிய ஒருவனை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். இந்த சிக்காகோ பட்டணத்துல தேவனுடைய கோபாக்கினை வருவதற்கு தாமதம் பண்ணுகிற காரியங்கள் உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும், என்னுடைய ஜெபமும். அப்படி நீங்களும் நானும் ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாறும் பொழுது தேவன் தன்னுடைய திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி அவர் ஏற்ற நேரத்திலே அவர் வருவார். அல்லேலூயா. அப்ப அந்த நாட்கள் வரைக்கும் ஜெபிக்கக்கூடிய ஒருவனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்ப இப்ப நம்ம வேதத்திற்கு நாம் வருவோம். இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனா அப்படிப்பட்ட ஒரு தேசம் தேவனுடைய காரியத்தை குயிக்கன் பண்ணக்கூடிய ஒரு காரியம். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பட்டணத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த பட்டணங்கள், இந்த தேசம் கர்த்தருடைய தேசமாய் மாறப்போகிறது. பூமியும் அதனுடைய நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா, ஒரு நாள் இந்த பூமி அவருடைய கிறிஸ்துவனுடைய ராஜ்யமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. இது தேவனுடைய ராஜ்யம். இயேசு கிறிஸ்து இங்க இருந்து அரசாட்சி செய்ய போகிறார் எருசலேமில் இருந்து. அந்த நாட்கள், அந்த நாட்கள். அப்ப அந்த நாட்களுக்காக நாம் இன்றைக்கே நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அழகாய் ஒரு ஜெபத்தை அவர் சொல்லிக் கொடுத்தார். உம்முடைய சித்தம் பனமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப தேவனுடைய ராஜ்யம் இந்த பட்டணத்தில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? இந்த பட்டணத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்திருந்தேன். சரியா, நான்கு காரியங்களை நான் சொல்லணும்னு சொல்லி நினைத்திருந்தேன். முதலாவது காரியம் நீங்க வாசிக்கலாம், யோசுவா 14:8. அங்கு சொல்லுகிறார் யோசுவா, நாம் தேவனுக்கு தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் நான் பின்பற்றினேன், உத்தமமாய் நான் பின்பற்றினேன். அப்ப இந்த மலை தேசத்தை சுதந்திரிக்கணும்னா உத்தமமாய் யோசுவா என்ன பண்ணாரு? பின்பற்றினார். ஆமே, யோசுவா உத்தமமாய் தேவனை பின்பற்றினதினால் இந்த மலை தேசத்தை கர்த்தர் யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்ப இந்த பட்டணத்தை நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறது எதை எதிர்பார்க்கிறார்? முதலாவது உத்தமத்தை அவர் எதிர்பார்க்கிறார், உத்தமத்தை அவர் எதிர்பார்க்கிறார். யோவான் 8:29 வசனம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம். அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், பிதாவுக்கு நான் எப்பொழுதும் பிரியமானவைகளே நான் செய்கிறபடினால் அவர் மேல் பிரியமாயிருக்கிறார், என் மேல் பிரியமாயிருக்கிறார். பிலிப்பியர் 2:2 நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு தேவாதி தேவன் தேவனுடைய சமூகத்தில் சமமாயிருந்த இயேசு கிறிஸ்து, அவருடைய குமாரனாயிருந்த இயேசு கிறிஸ்து, அவர் எல்லா மேன்மைகள் எல்லா மகிமைகள் எல்லாவற்றையும் அவர் துறந்தவராக அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் மனுஷ சாயலானார், மனுஷ சாயலானார். அவர் இந்த மனுஷ சாயலாகி இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த 33.5 வருடங்களும் அவர் பிதாவினுடைய சித்தத்தையே அவர் செய்தார், பிதாவினுடைய சித்தத்தையே அவர் செய்தார், பிதாவுக்கு பிரியமானவைகளையே அவர் செய்தார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எபிரேயர் 5:7 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம் அந்த வசனம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் ஜெபித்தாராம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33.5 வருடங்கள் அவர் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நாட்களும் அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் தேவனுடைய சமூகத்தில் ஆத்துமாக்களுக்காக அவர் ஜெபித்தார். வனாந்தரமான இடத்துல மலைப்பகுதியில் தனியா போய் அவர் கண்ணீரோடு அவர் ஜெபித்தார், கண்ணீரோடு அவர் ஜெபித்தார், கண்ணீரோடு ஜெபித்த அந்த இயேசு கிறிஸ்து அவர் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த உலகத்தில் செய்யும் பொழுது தேவனிடத்துல அவர் கேட்டு தேவன் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதையே அவர் இந்த உலகத்தில் 33.5 வருடங்கள் அதைத்தான் அவர் செய்தார். தேவன் சொன்னார், ஏசு தேவன் சொல்லி இருப்பார் ஏசு கிறிஸ்துவ பார்த்து, இன்றைக்கு நீங்க எங்க போனோம், இந்த குறிப்பிட்ட பட்டணத்துக்கு போய் இந்த குருடனுடைய கண்ணை நீங்க குணமாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஏசு பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவனிடத்துல அவருடைய ஜெபத்துல அவர் அன்றைக்கு என்ன சொன்னாரோ அதை அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றினார். யாரெல்லாம் குணமாக்க சொன்னாரோ அவர்களையெல்லாம் அவர் குணப்படுத்தினார். நீங்க பாருங்க வேதத்துல யோவான்ல இயேசு கிறிஸ்து பெதஸ்தா குளத்துக்கு அங்க போகிறார், அவரே போகிறார். அங்க ஒருத்தன் அங்க 38 வருஷம் அவன் கிடந்தவனை அவன் என்ன பண்றாரு, அவர் எழுப்பி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தார். ஏன்னா பிதா அன்றைக்கு அவனை குணமாக்கணும்னு சொல்லி சொன்னதுனால ஏசு கிறிஸ்து அங்கு போய் அவரை குணமாக்கி அவர் கடந்து சென்று விட்டார். அப்ப ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்ல அவர் உத்தமமாய் தேவனுடைய வார்த்தைகளை அவர் நிறைவேற்றினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறனா தேவனை உத்தமமா பின்பற்றணுமா, உன்புத்தமமா பின்பற்றணுமா? சில டைம்ல நமக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒரு வித்தியாசமுமே இருக்காது, ஒரு வித்தியாசம். ஈவன் அவங்க வர நம்மளை விட என்ன பண்ணுவாங்க, நல்லவங்களா இருப்பாங்க, நல்ல காரியம் செய்வாங்களா இருக்கும். நமக்குள்ள இருக்கிற கோபங்கள், கோபங்கள் நம்ம சொல்லுவோம், நான் யார், நான் பொறுமையா இருக்கேன்னு என்ன பண்ணாத, பொறுமை என்ன பண்ணாத, சோதிக்காத. எனக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா, நம்ம சொல்றோமா இல்லையா? நம்ம எல்லாரையும் நம்ம மன்னிச்சிடுறோம் பிரதர், எல்லாரையும் நான் மன்னிச்சிடுறேன், ஆனா எங்க மாமியார் அன்னைக்கு எங்களை சொன்னாங்க, நாங்க அவங்க வீட்டுக்கு நான் போனேன், கல்யாணம் ஆகி நான் முதல் நாள் போனேன் பிரதர், அன்னைக்கு எங்க மாமியார் சொன்ன வார்த்தையை இன்னைக்கும் என்னால இப்ப என்ன பண்ண முடியல, மன்னிக்க முடியல பிரதர். நம்ம சொல்றோம் இல்லையா, மன்னிக்க முடியாத பாவங்கள், பிறர் மீது கசப்புகள், பிறர் மீது வெறுப்புகள், எரிச்சல்கள், கோபங்கள், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சுனாலும் நம் தேவனை உத்தமமாய் நாம் பின்பற்றவில்லை என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில நாம் பார்க்கலாம். லூக்கா 4:22 வாசித்து பாருங்க. அந்த வசனம் ஒரு ஆசீர்வாதமான வசனம், இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை வாயிலிருந்து கிருபை பொருந்தின வார்த்தைகள் புறப்பட்டு வந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போய் அவர் பேசினாரோ அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகளாக இருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கிருபை பொருந்தின வார்த்தைகள், பிறருக்கு பயன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், பிறருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இதுவாகவே இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கிறது? நல்ல ஜோம்ன்ற டைம்ல நம்ம ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படி பிரைஸ் தி லார்ட் அப்படின்லாம் சொல்றோம், ஆனா ஜோமனி முடிச்சுட்டு வெளியே போன உடனே நம்ம அடுத்தவங்களை பத்தி நம்ம எப்படி சொல்றோம், அவனை எனக்கு தெரியாதா, அவன்லாம் ஒருத்த, அவன்தான், அவனாலதான் இந்த பிரச்சனை, என்னாலதான் இந்த, இவனாலதான் அந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து கிருபை பொருந்தின வார்த்தைகள் புறப்பட்டு வந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, நம்முடைய செய்கிற சிந்தைகள், நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தைகள் கிறிஸ்து இயேசுவை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி பிலிப்பியர் 4:5 நாம் வாசிக்கலாம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே எங்க இருக்கு, உங்களில் இருக்க கடவுது. இன்னைக்கு நம்முடைய சிந்தை எப்படி இருக்கு, இவனுக்கு இந்த காரியம், இந்த வேலை செய்து, இந்த வேலை கிடைச்சு, இவனுக்கு நம்ம இந்த வேலை செஞ்சிச்சுன்னா கொடுத்தோம்னா இவனால நமக்கு என்ன பெனிஃபிட், இங்க இவங்க வீட்டுக்கு நம்ம பர்த்டேக்கு ப்ரேயருக்கு போனோம்னா அதனால நமக்கு என்ன பெனிஃபிட், அல்ல நான் இவங்களை நான் கூப்பிட்டேன்னா இவங்களால எனக்கு பெனிஃபிட் என்ன? அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய சிந்தை யாருடைய சிந்தையோட, யாருடைய சிந்தையோட ஒப்பிடல, கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தையோட என்ன பண்ணல, ஒப்பிடல, அதற்கு ஒப்பாகல. வேதம் சொல்லுகிறது நம்முடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையோடு கூட இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறது? லூக்கா 23:34 இயேசு கிறிஸ்துவ அந்த வசனத்துல நம்ம பார்க்கலாம். நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் மீட்பதற்காக அவர் எழுதின திட்டத்தின்படி அவரே இந்த உலகத்தில் அவர் இறங்கி வந்தார், மனுஷனாய் இறங்கி வந்தார். ஏசாயா 53 அதிகாரம் சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவர் தாமே நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினையை தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அவர் அப்படி ஏற்றுக்கொண்ட அந்த சூழ்நிலையிலே அவருடைய சரீரம் எல்லாம் கிடிக்கப்பட்டது. கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து அங்கு செல்லுகிறதை நாம் லூக்கா மத்தேயு மார்க்கு இந்த வேத பகுதிகளிலே நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவால அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவரால் போகவே நடந்து செல்லவே முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது அங்கு அவர் விழுந்தார், 3 அவர் விழுந்தார். பாருங்க, வானாதி வானங்களை படைத்த தெய்வகுமாரனாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுப்பதற்காக எல்லா பாவ சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாகவே வாழ்ந்த அந்த தேவன் அவரால் நடக்க கூட முடியாம அங்க கெத்செமனே தோட்டத்தில் அவர் அழுது ஜெபிக்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். 3 அவர் கண்ணீரோடு அவர் ஜெபிக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவருடைய வேர்வை இரத்த துளிகளாய் விழுந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆவியிலே அவர் நசுக்கப்பட்டார், அவர் சிந்தைகளிலே அவர் நசுக்கப்பட்டார், அவர் சரீரத்திலே அவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய சரீரம், முழு சரீரமும் கிழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவருடைய தலையிலே முள்முடியை வைத்து அடித்து அவருடைய தலையெல்லாம் கிழித்தார்கள். அங்கு தெய்வகுமாரனாக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அவர் நிர்வாணமாய் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். நிர்வாணமாய் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணின தேவன், தூதர்கள் கூட, கேருபின்கள், சேராபின்கள் கூட அவருடைய சமூகத்திலே போகும் பொழுது தங்களுடைய சட்டைகளை மூடிக்கொள்வார்கள். தங்களுடைய ஒரு 6 சட்டைகள், அந்த 2 சட்டைகள்னால தங்களுடைய கண்களை மூடிக்கொள்வாங்க, 2 சட்டைகள்னால பறப்பாங்க, 2 சட்டைகள்னால தங்களுடைய கால்களை மூடிக்கொண்டுதான் அந்த கேருவின்கள் சேராவின்கள் அவருடைய சமூகத்தில் காணப்படும். ஏனென்றால் அவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவன், காணக்கூடாத அந்த தேவன். ஆனால் உங்களை என்னை மீட்பதற்காக அவர் நிர்வாணமாக சிலுவையிலே அவர் தொங்கினார். அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே அவர் நசுக்கப்பட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சிலுவையின் கீழிருந்து அவரை மக்கள் அங்கு அவரை பார்த்து இகழ்ந்து கொண்டிருக்கிறார், நீ தேவனுடைய குமாரன்னா இறங்கி வா, உன்னையும் ரட்சித்துக்கோ, எங்களையும் ரட்சித்துக்கோ, நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி அவரை அவமானப்படுத்தினார். வேதனையின் உச்ச கட்டத்திலிருந்த தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொன்னார், 23 லூக்கா 23:34 அவர் சொன்னார், அவருடைய கண்கள் பிதாவை நோக்கி பார்த்தது. பிதாவை அவர் பார்த்தார். கீழே தன்னுடைய சரீரத்தின் மக்கள் அவர்களெல்லாம் நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மீது வரப்போகிறதை தெய்வகுமாரனாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியிலே அவர் உணர்ந்தார். அப்படி உணர்ந்த அந்த இயேசு கிறிஸ்து அவர் பிதாவை பார்த்து ஜெபித்தார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுகப்பட்ட நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நமக்குள்ளே பாவங்கள், சாபங்கள், அன்பற்ற தன்மைகள் இருக்கிறதா? சுயங்கள், நான் தான் நல்லா இருக்கணும், ஏன் பிள்ளைதான், நம்ம ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு, பர்த்டே பார்ட்டி, இந்த பார்ட்டிக்கு போனா நீங்க இந்தியன்ஸ் பேசுறத கேட்கலாம், ஏன் பிள்ளை அங்க படிக்கிறான், நான் அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், நான் அது வாங்கினேன், இது வாங்கினேன், இதெல்லாம் தங்களை குறிப்பே தானே பேசிக்கிட்டு இருக்கிறோமே, தங்களை குறிப்பே தானே பேசிக்கிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் வேதனையின் உச்ச கட்டத்தில் அவர் இருக்கிறார். பிதாவின் இடத்துல அவர்களுக்காக மன்னிப்பு கேட்கிறார். மன்னிய மாட்டவர். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பட்டணத்தை சுதந்திரிக்கணும்னா தேவ சிந்தை, இயேசு கிறிஸ்துவின் சிந்தை. கலாத்தியர்ல 2 வசனம் இப்படி நம்ம சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுக்குள்ளவர்கள் தங்களுடைய சரீரத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அடித்திருக்கிறார்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்றைக்கு புதிய வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்கிறதா? அன்பு, தேவ அன்பு நமக்குள்ள இருக்கிறதா? டிவைன் நேச்சர், டிவைன் நேச்சர். இந்த டிவைன் நேச்சர் நமக்கு தானா வந்துடாது, தானா வந்துடாது. தேவ ஆவியானுடைய அன்பினால் தான் நம்ம வரும். ரோமர் 5:5 இவ்விதமாய் சொல்கிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த உத்தமமான வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவர் நம்மை வந்து நிரப்பும் பொழுதுதான் அந்த டிவைன் நேச்சர் நமக்கு வரும், நமக்கு வரும். அப்ப அந்த டிவைன் நேச்சர்ல இருக்கும் பொழுது, உத்தமமாய் நாம் நடக்கும் பொழுது, இந்த பட்டணத்தை, இந்த ஆத்துமாக்களை நாம் சுதந்திரிக்க முடியும், ஆத்துமாக்களை சுதந்திரிக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, குடும்பத்தில் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, கணவன், மனைவி, பிள்ளைகள். இன்றைக்கு அவருடைய ரட்சிப்புக்காக நாம் கண்ணீரோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களை தாரோம், அவருடைய பேரை சொல்லி நீங்க எழுதி, இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி உங்களுடைய இரத்த சம்பந்தங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களை தாரும் ஆண்டவரே, அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய திருச்சபையில ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். உத்தமமான வாழ்க்கை வந்து பரிசுத்த ஆவியானவர்ல நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு ஆத்துமாக்களை அவர் கொடுக்கிறார். நாம எல்லாரும் நம்ம எழும்பி நின்று நாம் ஜெபிக்க போறோம், ஆண்டவரே என்னை உத்தமமாய் மாற்றும், உத்தமமாய் மாற்றும். நான் ஆத்துமாக்களை சுதந்திரிக்கிறேன். நான் எங்களுடைய பிள்ளைகளை உமாண்ட கொண்டு வரணும். எங்களுடைய பெற்றோரை உமாண்ட நான் கொண்டு வரணும். எங்களுடைய உறவினர்களை நான் உமாண்ட கொண்டு வரணும். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை நான் உமாண்ட கொண்டு வரணும். இந்த பட்டணத்தை நான் உமாண்ட கொண்டு வரணும். ஆத்துமாக்களை எனக்கு தான், என்னை உத்தமமாய் மாற்றும். நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் நம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இந்த உத்தமமான வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை எனக்கு தான், உத்தமமான வாழ்க்கை. இந்த மாலை நேரத்தில் என்னை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அனைத்தையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். வெறுமையான என்னுடைய வாழ்க்கை, இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்த வாழ்க்கை இன்றோடு என்னை விட்டு மறையட்டும். ஆண்டவரே உமக்காக வாழக்கூடிய அந்த உத்தமமான வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கை இன்றைக்கு எனக்கு தான், இன்றைக்கு எனக்கு தான். இந்த மாலை நேரத்தில் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், எனக்கு அந்த உத்தமமான வாழ்க்கை வேணும் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய கரங்களை நீங்க உயர்த்தி காண்பீங்க. தேவன் உங்களுடைய கரத்தை பார்க்க, தேவன் உங்கள் கரங்களை பார்க்கட்டும். ஆண்டவரே உத்தமமா வாழணும், இயேசுவை போல நான் பேசணும், இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு வேணும், இயேசு கிறிஸ்துவின் இருதயம் எனக்கு வேணும், இயேசு கிறிஸ்துவின் இருதயம் எனக்கு வேணும். உத்தமமான வாழ்க்கை, த டிவைன் நேச்சர், த டிவைன் நேச்சர் எனக்கு தாங்க, எனக்கு தாங்க, எனக்கு தாங்க. தகப்பனே இந்த மாலை நேரத்தில் யார் யார் தங்களுடைய கரங்களை உயர்த்தி இருக்கிறார்களோ,
தேவ கரம் இப்பொழுது அந்த பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே, தொடட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே உடைய கிருபையினாலே அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு அவர்களுக்குள்ளே வரட்டும். தேவ ஆவியானவர் அவர்களை நிரப்பி அவர்களை பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் தகப்பனே, இந்த மாலை நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு ஆண்டவரே ஒரு எதிர்பார்ப்போடு யார் யார் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆசீர்வாதம் இன்றைக்கு அவர்களை நிரப்புவதாக. உம்முடைய இரத்தத்தினால் நீர் கொடுத்த உம்முடைய சந்தோஷம், உம்முடைய சமாதானம் இப்பொழுது அந்த பிள்ளைகளை நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொல்லாத பிசாசினாலே வந்த போராட்டங்கள், பொல்லாத பிசாசினாலே வந்த குழப்பங்கள் எல்லாம் தேவ கிருபையினாலே அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும், சகோதர சகோதரிகளையும், ஊர்ல இருந்து வந்திருக்கிற பெற்றோரையும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆலயம் பெருகட்டும் ஐயா, இது வளரட்டும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை இந்த ஆலயத்திற்கு நீர் தாரும் ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாரும். தேவ வல்லமை இந்த ஆலயத்தில் வெளிப்படுவதாக, தேவ கிருபை இந்த ஆலயத்தில் வெளிப்படுவதாக. இந்த ஆலய மக்கள் பெருகுவார்களாக இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால். ஆண்டவரே, இந்த ஆலயம் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒரு ஜெப ஆவி இங்கு ஊற்றப்படட்டும். தேசங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, மன்றாட்டின் ஆவி, ஆத்தும தரிசனம் ஊற்றப்படட்டும். உங்களுடைய அன்புக்காக எங்களை மீட்பதற்காக, எங்கள் ஒவ்வொருடைய பாவ சாபங்களை மீட்பதற்காக, எங்களுக்கு நித்திய வாழ்க்கையை கொடுப்பதற்காக, ராஜாதி ராஜா ஒருவர் சேரக்கூடாத வழியில வாசப்படின நீங்க, எங்களுக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தீங்களே, எங்களுக்காக உங்களுடைய சரீரத்தை பிடிக்க ஒப்பு கொடுத்தீங்களே, உங்களுடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், உங்களுடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கத்தப்பெரிய காரியங்களை செய்யுங்கள், ஆசீர்வாதத்தினால் நடத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.